காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 மார்ச் மாதம் 6 தேதி, தமிழுக்கு விசுவாவாச வருடம் மாசி மாதம் 12 தேதி, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 ஆண்டு ரம்தான் மாதம் 17 நாள். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியையும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் அன்பின் முதிர்ச்சியே அருள். திருவள்ளுவர் தனி துறவரம் பற்றி கூறவில்லை, இல்லறத்தின் தொடர்ச்சியே துறவரம், இல்லறத்தில் இருந்து செய்வதே அது. அவர் காலத்திலேயே புற சமயத்தாக்கங்கள் கூடுதலாகிவிட்டன. எனினும் அவர் அவற்றின் நட்கூறுகளை மட்டுமே ஏற்று தமிழர் பண்பாட்டு வழி மரபையே அவர் எடுத்துரைக்கின்றார் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 6 குறள். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். பழமரம் பயிரிட்டால் கனிகள் பறித்து உண்ணும் வரை பாதுகாக்க வேண்டும். வாழத் தொடங்குபவன் முழு நிறைவான வாழ்க்கை வாழ உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது முழு நிறைவான வாழ்க்கை. உடல், உள்ளம், உயிர் என்ற மூன்றும் முழுமையாக எவ்வளவு பயனை மிகுதியாக பெற முடியுமோ அவ்வளவையும் பெறும் வகையில் நிறைவான வளர்ச்சி பெறுவதே முழு நிறைவான வாழ்க்கை. இந்த நிலையை அடைய இடைவிடாமல் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் முயற்சி செய்ய வேண்டிய செயல் செய்ய வேண்டிய துறைகள் யாவை? நம் செயல்கள் அறம் செய்வதற்காகவும், பொருள் சம்பாதிப்பதற்காகவும், இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும், வீடுபேறு அடைவதற்காகவும் செய்யப்பட வேண்டும். பொருள், இன்பம், வீடுபேறு என்று மூன்றுக்காகவும் நாம் செய்யும் செயல்களை அறவழியில் செய்ய வேண்டும். விருந்தோம்பல், ஒப்புரவு, ஈகை முதலிய அறங்களையும் செய்ய வேண்டும். இந்த 4 துறைகளிலும் செயல்புரிந்தால் மனிதனின் உடல், உள்ளம், உயிர் என்ற மூன்றும் முழு வளர்ச்சி அடையும். அவ்வாறு செயல்புரிவதற்கு, மனிதனை தூண்டுவதற்கு அவனுக்கு 2 உணர்ச்சிகள் தேவை. ஒன்று அன்பு, ஒன்று அருள். குடும்ப நிலையில் அறங்களை செய்வதற்கும், குடும்பத்தாருக்கு நன்மை செய்வதற்கும், இல்லற இன்பம் பெறுவதற்கும் அன்பு தேவை. சமுதாய அறங்களை செய்வதற்கும், பொருளீட்டுதலில் நீக்கப்போக்குகள் தாட்சணியம் காட்டுவதற்கும், தனிப்பட்ட துறையில் தனக்கு தீமை செய்பவர்களை மன்னிப்பதற்கும் அருள் அல்லது கருணை தேவை. அருள் இல்லாமல் கடுமையாக கொடுமையாக நடந்து கொண்டால் அடுத்த பிறவியில் துன்பப்பட நேரிடும். இப்போது துன்பப்படுகிறோமே என்று கேட்டால் போன பிறவியில் கருணை இல்லாமல் நடந்து கொண்டோம் என்று அறிய வேண்டும். இதை மறந்து, அருளை மறந்து பிறருக்கு, பிற உயிர்களுக்கு கொடுமை செய்பவர்கள் தம் உணவுக்காக புலால் உண்பது போல போன்ற கொடுமைகளை செய்பவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதிப் பொருள்களை இழந்து முழு வளர்ச்சி பெறாமல் இறப்பார்கள். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 6 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களுடன் மீண்டும் நச்சிந்தனைகளோடு நற்காலை பொழுதொன்றில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பொதுநலன் பற்றிய அக்கறை இப்போதைய காலப்போக்கில் மிகவும் குறைந்து வருவதைக் கண்டு பொதுநலப்போக்கு மத்தியில் எப்போதும் அவசியமாக இருக்க வேண்டும் என்பதனை விளக்க ஒரு கதையை கேட்கலாம் வாருங்கள். ஒரு மன்னனுக்கு 2 ஆண் வாரிசுகள் பிறந்தனர். இருவருக்கும் சமமான அளவு கல்வி, கலைகள், ஆட்சி செய்யும் முறையென அனைத்தும் கற்றுத்தரப்பட்டது. இருவருமே நன்கு பயிற்சி பெற்றனர். மன்னனுக்கு வயதாகி போனது. அடுத்த அரசனை அறிவிக்க வேண்டிய நிலை வந்தது. அதனால் அமைச்சரவையை கூட்டி திட்டங்கள் சில வகுக்கப்பட்டன. அதன்படி இருவருக்கும் பல கட்டங்களாக போட்டிகள் வைக்கப்பட்டன. இருவரும் சமமான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றனர். இதனால் இரண்டு புத்திரர்களுள் யாரை அடுத்த அரசனாக அறிவிப்பது என மன்னனுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக அரசன் ஒரு ஞானியை பார்க்க போனார். அந்த ஞானி அரசனிடம், நாளை உங்கள் புதல்வர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். மறுநாள் இரண்டு பேரும் ஞானியின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருவரையும் வீட்டு திண்ணையில் உட்கார சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளாக போய் பக்கத்தில் இருக்கின்ற கிணத்தில் குளித்து விட்டு வாருங்கள் என அனுப்பினார். முதலில் ஒருவன் குளித்து விட்டு வந்ததும் அந்த இடத்தை போய் பார்த்து விட்டு வந்தார். பிறகு அடுத்தவனை குளிக்க சொல்லிவிட்டு அவன் குளித்து முடிந்ததும் அவன் குளித்த இடத்தையும் போய் பார்த்து விட்டு வந்தான். பிறகு இருவரையும் மன்னனிடம் அழைத்து சென்று, முதலில் குளித்தவனை அழைத்து இவனை அடுத்த அரசனாக அறிவியுங்கள், நல்ல முறையில் ஆட்சி செய்வான் என்றார். இவன்தான் அரியணை ஏற தகுதியானவன் என எப்படி கண்டுபிடித்தீர்கள் என அரசன் ஞானியிடம் கேட்க, நான் இருவரையும் குளிக்க கிணத்துக்கு அனுப்பினேன். முதலில் போனவன் கிணற்றில் நீரை அள்ளி குளித்து முடிந்தபின் அடுத்து வருபவருக்கு பயன்படும் என்று மீண்டும் நீரை அள்ளி வாளியில் வைத்து விட்டு வந்தான். ஆனால் இரண்டாவதாக சென்றவன் அவன் மட்டும் குளித்துவிட்டு மீண்டும் நீர் அள்ளி வாளியில் வைக்காமல் வந்தான். இது அவன் பொதுநலன் இல்லாதவன் என்பதை காட்டுகிறது. எனவே முதலாமவன் அரியணை ஏற தகுதியானவன் என்றார். கிணற்றில் குளித்துவிட்டு தண்ணீர் பிடித்து வைத்தால் அரியணையா? இது சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறதே என்று அரசன் கேட்க, சின்ன சின்ன விடயங்களில் கூட இவன் அடுத்தவர் நலனில் அக்கறையுள்ளவனாக இருக்கிறானோ அவனை அரசனாக்கினால்தான் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் என்றார் ஞானி. ஆம் நேயர்களே, கதையில் கூறப்பட்ட நல்ல கருத்து நம் வாழ்விலும் பயன்படலாம். நாமும் எப்போதும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இளையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தலைவர் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருகிறார் செந்தூர்நாதன், பிரமிளா செந்தூர்நாதன் தம்பதிகளின் புதல்வனான லக்ஷிகன் செந்தூர்நாதன். அவரது பதிவினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சேனா லக்ஷிகன். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம், வேறு ஒன்றும் போதையை ஒழிப்போம். வாழ்க்கை என்ற பூந்தோட்டத்தை வாட வைப்பது போதை என்ற புதுமொழியை உற்றுக்கள். போதையின் வேதனையை உணர்ந்து கொள்வாய். மனிதம் தலைத்து மறுமலர்ச்சி பெற வைக்கின்ற சிந்தனைக்கு உலை வைப்பது போதை. வயது வேறுபாடின்றி போதை செல்லும் பாதை மிக விசாலமானது. நாட்டினை எதிர்காலத்தில் ஆள வேண்டிய எதிர்கால பிரஜைகளை நாசமாக்குவது போதையே. குடி குடியை கெடுக்கும் என்ற முதுமொழி ஒரு குடும்பத்தின் அழிவுக்கு வழிவகுப்பது போதை என்பதை வெளிப்படுத்துகின்றது. பானமாக, மாத்திரையாக, புகைத்தலாக, ஊசியாக என எத்தனை விதத்தில், எத்தனை வடிவத்தில், எத்தனை மனிதர்களை பித்தர்களாக மாற்றுகின்றது போதை. போதை உடலுக்குள் சென்று உடல் உறுப்புகளை நிலைகுலைய செய்யும் என்றோ. காசம், புற்றுநோய், சிறுநீரக பாதிப்பு, மாரடைப்பு, இரத்த அழுத்தம் என எத்தனை விதமான உயிர்கொள்ளும் நோய்கள் ஏற்படுகின்றன. இயற்கையாக கிடைத்த நோய்களா இவைகள்? பிறல்வான நடத்துகளின் கோலங்கள் அல்லவா? பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான போதையை தொடாதீர்கள். மது உன் வீட்டு மாதவியும் மதிமேக்க கூடியது. போதையின் பிடியில் சிக்குண்டு பேதையாய் திரியாதீர். உன் சிந்தனை ஆற்றலுக்கும் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் தடையாகிவிடும். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற முதுமொழி உன் நிதானத்தை புதைகுழியாக்குவது போதை என்பதை வெளிப்படுத்துகின்றது. மனிதர்களை மிருகங்களாக்கி தவறான நடத்தைகளை செய்ய வைக்கும் கூறிய ஆயுதமும் இதுவே. வசந்தமாக சிரிக்க வேண்டிய உங்கள் குடும்பங்களை வாடிய பூக்களாக்கி உதிரச் செய்கின்றது. கல்வி கற்று பல் துறைகளில் பரிணமித்து பெருமையை பெற வேண்டிய உங்கள் பிள்ளைகளின் வாழ்வையும் சீரழிக்காதீர்கள். சின்னஞ்சிறுசுகளின் மனதில் உங்கள் வன்முறைகளால் புண்களை உண்டாக்காதீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பையும் சீர்கெடுத்து உங்கள் குடும்பத்தவரையும் தலை குனிந்து நடக்க வைக்கும் போதை தேவைதானா? நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டிய உங்கள் வாழ்வு குறைந்த ஆயுளோடு முடிகின்ற கதை வேதனை அளிக்கின்றது. ஏராளமான குடும்பங்கள் நிற்கதியாவதற்கு காரணமாக விளங்குவது போதையே. இவ்வாறு எம் சமூகத்தில் வேறொன்றும் போதையை ஒழிக்க வேண்டியது எம் ஒவ்வொருவனதும் கடமையாகும். போதைக்கு அடிமையாகியவர்களுக்கு உளவள துணைகளை வழங்கி நாட்டிற்கு ஏற்ப மாற்றுவோம். மனம் உண்டானால் இடம் உண்டு என்பதற்கு இணங்க தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அதிலிருந்து மீட்டெடுப்போம். அற கருத்துக்கள் நிறைந்த அறிவுரைகளை கூறி நல்வழிப்படுத்துவோம். போதையற்ற வாழ்வால் பல சுக போகங்களை அனுபவிக்க முடியும் என்பதை உணருங்கள். உங்கள் வாழ்வின் பலம் உங்கள் ஆரோக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். இளமையும் அழகும் வசீகரமும் மிளிர வேண்டுமா? இன்றே போதையை குழி தோண்டி புதையுங்கள். போதை எனும் மரக்கனை இவ்வுலகில் இருந்து விரட்டுவோம். விடியலின் பயணத்தில் உங்கள் வாழ்வு மலரட்டும். போதையற்ற உலகில் வெற்றி நடை போடுவோம். வசந்தம் பெறுவோம். வாருங்கள்.
லக்ஷிகனின் பதிவினை தொடர்ந்து வருவது திரு சண்முகநாதன் தனுஷா தம்பதியினரின் செல்வ மகனான செல்வன் தர்விந்தன் சண்முகநாதனின் பதிவொன்றை கேட்டு மகிழுங்கள்.
எனது பெயர் தர்விந்தன். இயற்கை என்னும் பேரழகி கவிதை. இந்த கவிதை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திடாத கேட்டிடாத ஏன் யுகித்திடாத கற்பனையும் கவிநயமும் கொண்டது. இந்த கவிதை இயற்கை பெண்ணின் பேரழகை, நம்மை சுமக்கும் பூமி தேரழகை உச்சி கொட்டி உச்சி கொட்டி ரசித்து ருசித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து கவியாக்கி காட்சிப்படுத்தியது. வாருங்கள் பாருங்கள், இந்த கவிதையின் இயற்கை காதலன் அனைவருக்கும் இந்த இயற்கை காதலனை பரிசாக தருகிறேன். கேளுங்கள். இயற்கை என்னும் பேரழகி, இவள் இயற்கை என்னும் பேரழகி. சூரியனை தொலைத்த வானம், மாரியனை தேடும் பூமி, தவளாத குழந்தை போல் தழும்புகின்ற மரங்கள், ஆற்றில் குளித்து அரைகுறை ஆடையோடு கலையேடிய பெண்போல் குறி குளிர் ஏறி காற்று, கட்டில் மேல் கிடக்கின்ற கட்டுடம்பு ஆணை, கவ்வி கிடக்கின்ற போர்வை போல் மலை மேல் கிடக்கின்ற மேகம், மலர்கின்ற முன்னாலே முற்றிடம் மன்றாடும் ஸ்ரீங்காரம் ஒளி பேசும் மன்மத வண்டுகள், வெள்ளை மலரை கூட வண்ண மலராக்க வலிய வலிய போய் உரசும் வண்ணத்து பூச்சிகள், கண்ணகியின் ஜலங்கை களவாடி வந்து மாதவியின் காலுக்கு மாட்டியது போல் ஓடை, குளித்த பெண்ணின் கூந்தல் உதிர்த்து நீரை போல மரக்கிளையில் மாட்டிக்கொன்று மன்றாடி விழும் மலை நீர், தன்னை விடவும் கூடுதலாக இடைதூக்கும் மரும்பை போல கண்ணை விடவும் இதயத்தில் காட்சிப்படுத்தும் இயற்கை, இவ்வளவும் ரசிப்பதற்கு இரண்டு கண்கள் போதாமல் மூன்றாம் கண்ணாய் உதிர்த்ததுதான் மூளைக்குள் இக்கவிதை. நன்றி.
அடுத்து ஒரு மலரையின் பேச்சு. ரமலானின் சிறப்பு பற்றி அழகிய அந்த குரலிலே, மழலை குரலிலே உரையாற்றி வருகின்றார் ஹாஃபிஸ் இஸ்ரத் அகமது, மௌலவியா ஹுஸ்னா அபுபைதா தம்பதிகளின் மூத்த புதல்வர் 10 வயதுடைய ரிஃபாத் அகமது இஸ்ரத். இதோ ரமலானின் சிறப்புகள் பற்றிய உரை.
لم إشقى يا حبيبي لك، فاض قلبي إشقا بالصلاة عليك، طارت روحي حبا في المنام لك، وما كلي قربان سيدي لك، قلبي في المدينة وجد السكينة، قال يا نبينا السلام عليك، قلبي في المدينة وجد السكينة، محمد نبينا السلام عليك، صلوات الله وسلامه عليك يا رسول الله، صلوات الله وسلامه عليك يا حبيب الله صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله يا آب الزهراء كم محن إليك للقباد الخضراء جعت صلي عليك يا جد الحسنين محمد يا زيد يا من جئتنا بشرى طه نورا عليك قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله قلبي في المدينة وجد السكينة محمد نبينا
நிகழ்ச்சிக்கான பங்களிப்பை செய்த அனைத்து சிறார்களுக்கும் சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வருவது ரம்லானும் ஆன்மீக மேம்பாடும் என்ற தலைப்பில் ஹுசானா அபுபாய்தா தரும் உரையொன்று.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரம்லானும் ஆன்மீக மேம்பாடும். ரம்லான் மாதம் என்பது வெறும் நோன்பு நோக்கும் மாதம் மட்டுமல்ல, அது நாம் நம் உள்ளங்களையும் வாழ்க்கை முறையையும் சீர் செய்யும் ஒரு தெய்வீக பயிற்சி காலமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு விதிக்கப்பட்டது, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக. இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துவது, நோன்பின் நோக்கம் வெறும் பசியையும் தாகத்தையும் அனுபவிப்பதல்ல, மாறாக தக்வா என்ற இறை பய உணர்வை வளர்ப்பதே ஆகும். ரமலான் மாதம் நமக்கு மூன்று முக்கியமான பயன்களை அளிக்கின்றது. முதலாவதாக தக்வாவின் வளர்ச்சி. நாம் தனிமையில் இருந்தாலும் உணவு உண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது அல்லாஹ் நம்மை காண்கிறான் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. இது உண்மையான இறை பயத்தை உருவாக்குகின்றது. இரண்டாவதாக நட்பண்பு வளர்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யுரையையும் தீய செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் அல்லாவிற்கு எவ்வித தேவையும் இல்லை. புகாரி. இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டுவது, நோன்பு என்பது உடலுக்கான பயிற்சி மட்டுமல்ல, நாவுக்கும் கண்களுக்கும் இதயத்திற்கும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதாகும். மூன்றாவது பயனாக சமூக பொறுப்புணர்வு. பசியின் வலியை அனுபவிக்கும் போது ஏழை மக்களின் நிலையை நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் ரமலான் மாதத்தில் ஜகாத், சதகா போன்ற தர்மங்கள் அதிகரிக்கின்றன. இது மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்தால் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும், நரக வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் சங்கிலிடப்படுவார்கள். புகாரி முஸ்லிம். இதன் மூலம் நாம் அறிய வேண்டியது, இது அருள், மன்னிப்பு, நற்கர்மங்களுக்கு திறந்த வாய்ப்புகளின் மாதம் என்பதாகும். அன்புடையோரே, ரமலான் மாதம் ஒரு மாற்றத்தின் மாதம். நாம் இந்த மாதத்தில் குர்ஆன் ஓதுவதையும் தொழுகையை அதிகரிப்பதையும் இரவு தொழுகைகளை கடைபிடிப்பதையும் துஆ செய்வதையும் வழக்கமாக்க வேண்டும். ரமலான் முடிந்த பின்பும் இந்த நட்பண்புகள் தொடர வேண்டும். ஏனெனில் உண்மையான ஆன்மீக மேம்பாடு என்பது ஒரு மாதத்திற்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய பயணமாகும். இறுதியாக அல்லாவிடம் பிரார்த்தித்தவளாக, யா அல்லா, இந்த ரமலானை எங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பாக ஆக்கிவிடுவாயாக. எங்கள் நோன்புகளையும் தொழுகைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இதயங்களில் தக்வாவை வளர்த்தருள்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
நியூசிலாந்து வன்னிணையம் நம்பிக்கை நிதியம் வருடம் தோறும் நடாத்தும் விடியல் கலை மாலை 14 தேதி மார்ச் மாதம் 2026 சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் மவுண்ட் ஈடன் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் முத்தமுழும் கலந்த விடியல் கலை விழா. வன்னி போரில் பாதிப்படைந்தவர்களின் நல்வாழ்வுக்காக இந்த நன்கொடை சேர்க்கப்படுகிறது. நன்கொடை குடும்பத்திற்கு $30, தனிநபர்களுக்கு $15. மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்கந்தா இலக்கம் 0722277819, ஸ்ரீதரன் 0220336487. நல்லுள்ளம் கொண்ட உங்களை அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து வன்னிணையம் நம்பிக்கை நிதியம். நன்றி.
கடலில் கரைந்த காலங்களும் வரலாற்றில் தடம் பிடித்த நினைவுகளும் பாகம் ஒன்று நூல் வெளியீட்டு நிகழ்வு நியூசிலாந்து நாட்டில் ஓக்லாந்து மாநகரில் நடைபெறுகிறது. திகதி 15 மார்ச் 2026. இடம் மவுண்ட் ரோஸ்கில் ஓர் மெமோரியல் ஹால், 11 மே ரோட், மவுண்ட் ரோஸ்கில், 1041 ஓக்லாந்து. நேரம் மாலை 5:30 முதல் நடைபெறும். இந்த நிகழ்வில் தங்கள் வருகையால் சிறப்பித்து ஆதரவு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், அன்பாறு உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமியின் ரோட், கல்மூரல், அக்ராட். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பணம் பரிமாற்ற சேவைகள், உலகெங்கிலும் பாகத்திலிருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0272649440. லங்கா ரமேஷ், இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும், வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ், இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0221176139. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தலை சோமு அவர்கள்.
10 மாதம் சுமந்து பெற்ற மகளை பருவமடையும் வரை கண்ணை இமை காப்பது போல் காத்து பாசத்தை பொழிந்து வளர்த்து வந்தாள் தாய். மகளோ பருவ காற்றில் சிக்கி ஒருவனை காதலித்து வந்தாள். ஆனால் அவள் தாயும் தந்தையும் அவள் காதலை ஏற்காமல் தாங்கள் விரும்பிய ஒருவனை திருமணம் செய்ய முடிவு செய்தனர். மகளோ தான் விரும்பியவனையே திருமணம் செய்வேன் என்றாள். அவளின் மனதை மாற்ற செய்த முயற்சிகள் தோற்றன. ஆனாலும் பெற்றோர்கள் அவளை விடாமல் வற்புறுத்தினர். மகள் வேறு வழியின்றி ஒரு நாள் பெற்றோருக்கு தெரியாமல் தன் மனதை பெற்றவனோடு போனாள். தாய் கலங்கி நின்றாள். அவள் மகளை வளர்க்க உதவிய செவிலி தாய் பிரிவை தாங்காமல் அவளை தேடி நடந்தாள். வெயிலோ தலைமீது விழுந்து சுட்டு எரிக்கின்றது. அதை தாங்கி நிழல் தரும் குடைபிடித்தவாறு சிலர் வருகின்றனர். தோளில் உரி தொங்குகின்றது, முக்கோளம் இருக்கிறது. அவர்கள் இறைவன் நினைவுக்கு மட்டுமே சொந்தக்காரர், வேறு நினைவு அற்றவர்கள். கால் போன போக்கில் பல தலங்களுக்கு செல்பவர்கள். அவர்களை கண்ட செவிலித்தாய், அந்தனர்களே, என் மகளும் இன்னொருத்தியின் மகன் ஒருவனும் காதல் கொண்டு கலவிலை ஓடி மகிழ்ந்தவர்கள். அவர்கள் இருவரை நீங்கள் வந்த வழியில் கண்டீர்களா என்று கேட்டாள். அவள் கலங்கியிருத்தலை கண்ட அந்தனர் ஒருவர் காணாமல் விடவில்லை, இருவரும் வழியிடைய எதிரே செல்ல கண்டோம். ஆண்மையின் அழகெல்லாம் ஒன்று சிறந்த இளைஞனோடு பால வழியில் செல்ல துணிந்த இளம்பெண்ணின் தாயே, நீ உள்ளம் கலங்காமல் இல்லம் போகலாம் என்றார். செவிலி தாய் பெற்ற தாயிடமும் என்னிடம் சொல்லாமல் விரும்பியனோடு அவள் போய்விட்டாளே என்று கவலையோடு சொன்னாள். அதற்கு அந்தனர் நீண்ட பதிலில் சில உண்மைகளை விளக்குகிறார். பெற்ற தாய்க்கும் வளர்ப்பு தாயான உனக்கும் மனித வாழ்க்கையின் உண்மைகள் புரியவில்லை. நறுமணம் வீச சந்தனம் உடலில் பூசிக்கொள்பவர்களுக்கு மட்டுமே நன்மை செய்யுமே தவிர, மலையில் பிறந்து வளர்ந்தாலும் மலைக்கு என்னதான் நன்மை செய்யும்? உங்கள் மகளும் அந்த சந்தனம் போன்றவளை. இன்னும் கேள், சிறப்பு வாய்ந்த வெண்மையான முத்துகள் கோத்து அணிபவருக்கே பயனாகும். அவைகள் நீரிலே பிறந்தாலும் நீருக்கு என்ன பயன்? அந்த முத்துகள் போன்றவளை உன் மகள். யாழில் உள்ள ஏழு நரம்புகளில் உருவாகும் இனிய இசை கேட்பவருக்கு இன்பமல்லாமல் இசை பிறந்த யாழுக்கு அதனால் என்ன செய்யும்? உன் மகளும் அத்தகவையிலே. இவற்றையெல்லாம் உணர்ந்து சிறந்த கற்புடைய உன் மகள் மனதுக்கு சிறந்த காதலனோடு போய்விட்டாள். அவளை தேடி செல்ல வேண்டாம், எந்த துன்பமும் செய்ய வேண்டாம். அவள் கொண்ட முடிவு அறத்தினால் தவறாத ஒழுக்கமாகும் என்று அவர்கள் கூறியதை கேட்டு செவிலித்தாய் அமைதியாக பெற்ற தாயை பார்க்க போனாள். இதனை கலித்தொகை பாடல் கூறுகிறது. இவ்வாறு போனவள் அங்கே எப்படி வாழ்கிறாள் என்பதை இன்னொரு கவிஞர் சொல்கிறார். செல்வ செழிப்புக்கோ சுவையான உணவுக்கோ வாடும் இல்லத்தில் குறைவே இல்லை. கவலை எட்டி பாராத இனிய வாழ்க்கை. தந்தையின் அரவணைப்பும் தாயின் அன்பும் தாலாட்டிய போதும் மகளின் உள்ளத்தில் வேரூன்றியது காதல். காதலித்தவனையே கைப்பிடிக்க முனைந்தாள் மகள். பெற்றவர்கள் உடன்படாததால் விரும்பியனோடு சென்று விட்டாள். அவளை பெற்ற தாயோ விளையாட்டு பிள்ளையா இருந்தால் அவளா கணவனோடு வாழ்கிறாள், எப்படி வாழ்கிறாள் என்று எண்ணுகிறாள். அவள் கண்களில் பழைய காட்சி ஓடுகிறது. தேன் கலந்த தூய சுவை கொண்ட பசுவின் பாலை பளிச்சென்று ஒளிகாட்டும் பொன்னாலான சின்ன கிண்ணத்தை ஒரு கையில் ஏந்தி கொண்டு மற்றொரு கையில் மெல்லிய நுனியை உடைய சிறு கோழினை எடுத்து காட்டியவாறு பாலை அருந்துமாறு மகளை வேண்டினாள் செவிலித்தாய். மகளோ அழகான முத்துக்களையும் பரவலாக பதிந்த காலில் அணிந்த பொற்செலம்பானது ஒளியெழுப்ப செவிலித்தாயிடம் பிடிபடாமல் ஓடுவாள். மெல்லிய நரை கொண்ட அனுபவமும் முதிர்வும் பெற்றவளான செவிலித்தாயும் மகளை தொடர்ந்து போய் பாலூட்ட இயலாதவராய் நலிவுற்று அந்த முயற்சியையே கைவிட்டு விடுவாள். முற்றத்து பந்தர்கள் இப்படி ஓடியாடி செவிலியருடைய ஏவலை மறுக்கும் சிலை விளையாட்டை செய்பவளே மகள். அவளா இன்று தான் விரும்பி மணந்து கொண்ட கணவனோடு வளர்வதற்கான அறிவையும் ஒழுக்கத்தையும் எங்கிருந்து உணர்ந்து கொண்டாலோ? மகளின் வாழ்வு குறித்து அவளை பெற்ற தாய் கலங்க செவிலித்தாய் மகளின் வாழ்க்கையை பார்த்துவிட்டு செவிலித்தாய் பெற்ற தாயிடம் உரைக்கிறாள். மணந்து கொண்ட கணவனின் குடிலானது வறுமை கொண்டிருந்த போதும் தந்தையார் வீட்டில் வாழை இலையில் வகை வகையாய் பரிமாறும் காய்கனி சோற்றை அவள் நினைக்கவில்லையே. நீர் ஒழுகும் இடத்தில் உருவாகி கிடக்கும் கருமணலை போல் மூன்று பொழுதிற்கு உண்பதை கைவிட்டு தன் கணவனின் நிலைக்கேற்ப உண்டு வாழும் மனத்தின் எக்களிப்பை கொண்டவளாக விளங்குகிறார். சங்க இலக்கிய நூலான நெற்றிணையில் புலவர் போதனார் பாடிய பாடலில் அக்காலம் இக்காலம் எக்காலம் என்கிற ஒரு மரபு இருக்கிறது. காதலனை திருமணம் செய்த பிறகு அவனது வருவாய்க்கு ஏற்ப வாழ்ந்து இல்லறம் பேணும் வாழ்வை வாழ்தலை பண்டைக்கால மரபு. தாய் வீட்டின் செழிப்பையும் பெருவாழ்வையும் மறந்து கணவனோடு காதலனோடு போகும்போது மறந்து போந்த வீட்டின் நிலையை ஒன்றி கலந்து விடுவதே உயரிய இல்லற சிறப்பாகும். இது பெண்ணுக்கு மட்டுமன்று ஆணுக்கும் பொருந்தும். இவ்வாறு அற்புதமான வரிகளை இந்த சங்க இலக்கிய காட்சிகள் தருகின்றன.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.